කරුණාර්ථ පරණවිතාන ඇමතුම ඔබතුමාට විනාඩි 7ක් කාලයක් තියෙනවා.
මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, අද පාර්ලිමේන්තුවට මේ ඉදිරිපත් වෙන ප්‍රාදේශ සභා සංශෝධන පනත ඉතාම ඓතිහාසික පනතක් හැටියට අපි දකිනවා. වතුකරේ තියෙන සියලුම අඩුපාඩුකම් මේ පනත ඉදිරිපත් වීමෙන් සම්පූර්ණ වෙන්නේ නැති බව අපි පැහැදිලි වුණාත් අපිට මේ පනතත් ඉතාම වැදගත් පනතක්. ප්‍රාදේශ සභාවලට නියෝජිතව පත් කරන්න පුළුවන් වතුකරේ ජනතාවට, නමුත් ඒ ප්‍රාදේශීය සභාවේ සේවය ලබා ගන්නට බෑ. ඒක තමයි මේ වෙනතන් තිබිච්ච නීතිය. දැන් මේක අපේ ප්‍රාදේශීය ආණ්ඩුකරණයේ තිබෙන හිදසක්, ලොකු අඩුපාඩුවක්. ඒක සෑහෙන කාලයක් තිස්සේ තිබුණා. අපි මේ ගැන කතා කරමින් හිටියට අපි ඔක්කොම පිළිගත්තර මේක අඩුපාඩුවක් කියලා. අපි සෑහෙන ප්‍රමාද වුණා මේ අඩුපාඩුව පවා නිවැරදි කරගන්න. අපිට මතකයි මේ පාර්ලිමේන්තුව පත් වූ මුල්ම දවස්වල මේ සම්බන්ධයෙන් ඉතාම වැදගත් කල්තැබීමේ විවාදයක් පැවැත්තුවා. අපේ හිතවත් තිලකරාජ් මන්ත්‍රීතුමා යෝජනා කළා, වේලු කුමාර් මන්ත්‍රීතුමා ස්ථිර කළා. තමයි මේ යටගිය හැමදාම කතා කරමින් තිබිලා නමුත් ක්‍රියාත්මක නොකරපු මේ කාරණේ, මේ නීතිය ඉක්මනින් ක්‍රියාත්මක කරන්න ඕනේ කියලා යෝජනාව ඒ විවාදයේදී මතු වුණා. ඒ කාලේ මමත් පළාත් පාලන නියෝජ්‍ය අමාත්‍යවරයා හිටිය පිළිඳ මට හොඳට මතකයි. අපි ඒකදී සහභාගී වුණා. එදා තීන්දුවක් ගත්තා මේ පනත් සංශෝධනය ඉක්මනින්ම පාර්ලිමේන්තුවට ගේනවායි කියලා. එම නිසා අද ඉතාමත්ම වැදගත් ඓතිහාසික අවස්ථාවක් හැටියට අපි සලකනවා. අර කලින් මන්ත්‍රීවරු සඳහන් කළා වතු පුද්ගලිකාංශයට දෙන වෙලාවේ ඕනනම් කොන්දේසියක් දාන්න තිබුණායි කියලා, වතුවල තියෙන මේ යටිතල පහසුකම් සපුරාලීම ඒ සමාගම්වල වගකීමක් හැටියට තිබිය යුතුයි කියලා. ඒක ඉතා වැදගත් තර්කයක්, හොඳ දෙයක්. මං කියන්නේ ඒක තිබුණා වුණත්, වතු සමාගම් වලට සම්පූර්ණයෙන් මේවා පැවරලා තිබුණත් ප්‍රාදේශීය සභාවට මේ අයිතිය තියෙන්නත් අවශ්‍යයි. මොකද මේ අය ඡන්ද දෙනවා, ඒ අය මන්ත්‍රීවරුන්ට ඡන්ද දෙනවා, නමුත් ප්‍රතිලාභ නැහැ. එතකොට මේක ගත්තාම පස්සේ එක්තරා විදිහක අසමාන ආකාරයට සැලකීමක්, එක්තරා ආකාරයට වර්ගවාදී නීතියක් හැටියට ඒක තිබිලා තිබෙන්නේ. එම නිසා අද ඒ නරක තත්ත්වය වෙනස් කරලා ඉවර වෙලා මේ ප්‍රාදේශ සභාවලට ඒ වතුකරේ යටිතල පහසුකම් දියුණු කිරීම සඳහා මැදිහත් වීමේ අයිතිය ලබා දෙනවා. අපි දන්නවා මෙතන කියවුණා මේක කරලා වැඩක් නැහැ ප්‍රාදේශ සභාවලට සල්ලි නැත්තම් කියලා. මං කියන්නේ ඒක ඊළඟට විසඳ ගන්න ඕනේ ප්‍රශ්නයක් තමයි. දැන් මේ සල්ලි තිබුණත් මේක කරන්න බැරි වෙනවා, මේ වගේ නීතියක් තියෙනවනම්. එම නිසා ඉස්සෙල්ලා නීතිය හදලා ඉන්න ඕනේ. සල්ලි තිබුණත් කරන්න බෑ මේ වගේ නීතිය මේක බාධා කරන නිසා. එම නිසා මේ නීතිය මේ විදිහට සකස් කිරීම අනාගතයේදී ප්‍රාදේශ සභාවලට ඉතාමත්ම වැදගත් වෙනවා. වතුකරේ ආශ්‍රිත මේ තියෙන ප්‍රාදේශීය සභා මහා ධනයක් තියෙන ප්‍රාදේශීය සභා නෙවෙන බා අපි හොඳට දන්නවා. වතුකරේ ප්‍රදේශවල මන්ත්‍රීවරු හැටියට අපි දන්නවා විජිත් තේරත් මන්ත්‍රීතුමා ප්‍රකාශ කළා වගේ වතුකරේ ජනතාව තමයි හැම අතින්ම අඩු වරප්‍රසාද භුක්ති විඳින්නේ. දුප්පත්කම ගත්තහම වැඩි, අධ්‍යාපනය අඩුයි, සෞඛ්‍ය පහසුකම් අඩුයි, පෝෂණය අඩුයි, ඒ සියල්ල ගත්තාම පස්සේ වතුකරේ ජනතාව තවමත් ඉන්නේ එක්තරා විදිහක දෙකේ පන්ති පුරවැසිය හැටියට. මේ නරක තත්ත්වය අපි තේරුම් ගන්න ඕනේ, පිළිගන්නට ඕනේ, ඒවා වෙනස් කරන්න අපි ක්‍රියාත්මක කරන්න ඕනේ. එම නිසා මේ වගේ අඩුපාඩුකම්, නීති අඩුපාඩුකම් තියෙන තව ක්ෂේත්‍ර ගණනාවක් හැංගිලා ඇති අපේ නීති ආකෘතියන් ඇතුලේ, අපේ අනපනත් ඇතුලේ, අපේ සංවර්ධන වැඩසටහන් ඇතුලේ වතුකරයට මේ ආකාරයට සැඟවූ ආකාරයට වෙනස්කම් කිරීමේ නීති රීති රෙගුලාසි සැලසිලා ඇති කියලා අපි විශ්වාස කරනවා. මේක තිබුණා වගේම. එම නිසා වතුකරේ ජනතාවගේ නියෝජිතයෝ, ඒ වගේම ප්‍රතිපත්ති සම්පාදක අපි සියලු දෙනාම එකතු වෙලා මේවා සම්බන්ධයෙන් නැවත වතාවක් පුනරීක්ෂණය කරන්න කාලය උදා වෙලා තියෙනවා කියලා අපි විශ්වාස කරනවා. මේවා නැවත සොයා බලලා මේ නීති අඩුපාඩු අපි වෙනස් කළා වගේම එවැනි දේ තවත් තිබෙනවා නම් ඉක්මනින්ම පාර්ලිමේන්තුවට මේ නීති රීති ගෙනල්ලා ඉවර වෙලා මේ හැම දෙනාටම සමානව සලකන ආකාරයට රටේ තත්ත්වය ඇති කරගන්න අපි වැඩ කරන්න ඕනේ කියලා අපි යෝජනා කරන්නට කැමති. දැන් මේ නීතිය මම හිතන්නේ පහුගිය පළාත් පාලන ඡන්ද කාලෙදී වතුකරේ ඡන්ද රැස්වීම
තියෙනකොට විනාඩි කාලයක් තියෙනවා.
මේ ප්‍රශ්නේ නියෝජිතයෝ මතු කළා. ඒ ජනතාව මතු කළා. අපි එයාට කිව්වේ අපි ඉක්මනින්ම මේ තත්ත්වය වෙනස් කරලා ඉවර වෙලා ඔබේ මන්ත්‍රීවරයා ඔබ පත්කරන මන්ත්‍රීවරයා කවුරු හෝ ඒවා ඔවුන් ලවා ඒ වතුකරේ ඒ පහසුකම් සලසා ගැනීමට නීතිමය ඉඩකඩ අපි සලසා දෙනවා කියලා අපි ඇයට ප්‍රකාශ කළා. අපි අද සතුටු වෙනවා ඒ නීති සංශෝධනයේ පාර්ලිමේන්තුවට මේ ආකාරයට ගෙන ඒමට අවස්ථාව ලැබීම සම්බන්ධයෙන් අපි පළාත් පාලන ඇමතිතුමාට බෙහෙවින්ම ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම මේ කාරණය මතු කරපු තිලකරාජ් මන්ත්‍රීතුමාට වේලි කුමාර් මන්ත්‍රීතුමා ඇතුළු වතුකරේ අපේ ජනතා නියෝජිතයන්ටත් අපි ස්තුතිවන්ත වෙන බව මේලාවේ මන්ත්‍රීතුමනි සඳහන් කරන්න කැමැති.
ස්තුතියි. මීළඟට සීබි රත්නායක මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් තියෙනවා.
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමනි. විශේෂයෙන් සඳහන් කරන්න ඕනේ මේ කාරණය පිළිබඳව ගත්තම මේ ඉතිහාසයේ උපැන්න දෙමින් විවිධාකාරයේ කතා කරන්න සූදානම් කරනවා. නමුත් වතුකරේ ජනතාව නියෝජනය කරමින් නුවරළි දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරමින් පුරාවසර සිගන්නක් මේ මහජන නියෝජිතයෙක් හැටියට මට කටයුතු කරනකොට ඔවුන් හා ඔවුන්ගේ මරණයට මගුලට මුත්තෙට්ටුවට සහභාගී වෙලා ඔවුන් හා සැසඳිලා අත්වැල් බැඳගෙන යන ගමනකදී ඔවුන්ගේ අඩුපාඩු හොඳාකාරව දැනුණ පෙනුණ කෙනෙක් හැටියට මම දකින්නවා. ඒ වගේම වතුවැටතල පාසුකම් අමාත්‍යවරයා හැටියට වසර ගණනාවක් ඒ අමාත්‍යවරයා හැටියට කටයුතු කරපු ආකාරය පිළිබඳවත් මෙතෙන්දි ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඒ වගේම මම විශේෂයෙන් සඳහන් කරන්න ඕනේ මේ වතුකරේ ජනතා ආදරණීය ජනතාවට නිවාස ප්‍රශ්නය ලබා දීමේදී ගන්නා වූ හැම ක්‍රියාමාර්ගයකදීම ඔවුන්ට නිවසක් උරුම විය යුතුයි කියන එකේදී කිසිම වාද විවාදයක් නැහැ. අත් දෙක මුසලා ඒකට එකඟයි, ඒකට කටයුතු කරන්න සූදානම් වෙනවා. ඒ එකඟ වීම නිසාම මම විශේෂයෙන් සඳහන් කරන්න ඕනේ ඒ ජනතාවට ගැන කතා කරනකොට ඒ කතාවේදී මම දැක්කා මේ අද 53ක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. එකක් තමයි වැවිලි කලාපය සඳහා වූ නවගම්මාන සංවර්ධන අධිකාරිය, ඊළඟ ප්‍රාදේශ සභා සංශෝධන පනත, ඊළඟට ශ්‍රී ලංකා සේවා පිරිස් කළමනාකරණ ආයතනයේ පනත. මේ ප්‍රාදේශ සේවා පිරිස් කළමනාකරණ ආයතනය ගැන කතා කරමින් සීදරන් සහෝදර මන්ත්‍රීතුමා කතා කරලා කිව්වා තමිල ජනතාව විභාගයේ සමත් වුණ නිසා ඒ ප්‍රශ්නය පිළිබඳව කල් දමමින් කල් මරමින් ඉන්නවා කියලා. ඒක ඔවුන්ගේ ආණ්ඩුවේ ප්‍රශ්නයක් විය හැකි. නමුත් වැරදි අර්ථකථන දිය යුතු නැtei කියන එක මම විශේෂයෙන් සඳහන් කරන්නේ වතු ශේෂ්ත්‍රයේ ජීවත් වෙන ආදරණීය ජනතාව ඔවුන්ගේ උගත් බුද්ධිමත් ජනතාවට සඳහා අපි කැබිනට් පත්‍රිකාවක් ඉදිරිපත් කරලා ඒ වතු ශේෂ්ත්‍රයේ උගත් බුද්ධිමත් තරුණ ජනතාවට ඔවුන් ගුරුපත් වීම ලබා දීම සඳහා විශේෂ වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරලා ගුරුවරුන් 3145ක් ලබා දෙන්න පුළුවන්කම ලැබුණා. ඒ දායකත්වය ලබා දෙන්න මට හැකිවීම පිළිබඳව මම සතුටු වෙනවා. අද මෙඩිකල් ෆැකල්ටි එකේ වෙන්න පුළුවන්, ඉංජිනේරි ෆැකල්ටි එකේ වෙන්න පුළුවන්, නැත්නම් වෛද්‍ය විද්‍යා පීඨයේ වෙන්න පුළුවන්, ඒ වගේම ඉංජිනේරු පීඨයේ වෙන්න පුළුවන්. මෙන්න මේ පීඨවල අද වතුකරේ අහිංසක කම්කරුවගේ දරුවෝ ඒ පීඨවල ඉඳලා හෙට දවසේ රටේට සම්පත් දායකත්වයක් හැටියට දායකත්වය ලබා දෙනවා. මේ සියලු දේ ක්‍රියාත්මක වෙනකොට ඔවුන්ට නිවසක් අවශ්‍යයි. ඔවුන්ගේ නිවස ලබා දීම සහ ඔවුන්ගේ යටිතල පාසුකම් සපයා දිය යුතු වෙනවා. ඒ සපයා දීමේදී ප්‍රාදේශ සභාවේ පනත ගෙනල්ලා නීතියානුකූල කරන්න තිස්සල්ලා අපි මේ මාර්ග පද්ධතියන්, මේ බඩගොඩේ රීරීගේ මාර්ගයන්, ඒ වගේම විදුලිය නැතිව තිබ්බ ප්‍රදේශයන් වලට, ඒ වගේම අධ්‍යාපන ශේත්‍රයේ ඒ අවශ්‍ය උසස් අධ්‍යාපනය ලබා දීම සඳහා අවශ්‍ය පහසුකම් සියල්ල සපයමින් කටයුතු කරපු ආකාරය මම මෙතෙන්දි මතක් කරන්න ඕනේ. එහෙම නැත්නම් අවුරුදු 20ක්ම අපි කිසි දෙයක්ම නොකරපු මිනිස්සු හැටියට කතා කරන්නේ. එහෙනම් මහින්දෝදයාගාර අද කීයක් පාසල් ශේත්‍රය තුළ තියෙනවද, විද්‍යාපීඨ කීපයක් තියෙනවද, ඒ වගේම හැම වත්තකටම ඒ විදුලිය සෞඛ්‍ය පාසුකම් ලබා දීලා ඒ සෞඛ්‍ය පාසුකම් වල තියෙන වතු ආශ්‍රිතව තියෙන රෝහල් ටික සකස් කරලා අවස්ථාව සලසා දීලා තියෙනවා ඉන්දියන් රජයත් එක්ක අපිට ලබා දීලා දික්කෝය රෝහල වැඩි දියුණු කරලා ඒ අවස්ථාව සලසා ගන්න පුළුවන්කම ලැබිලා තියෙනවා ඒ වෙලාවේදී මම විශේෂයෙන් සඳහන් කරන්න ඕනේ ඒ දායකත්ව ලැබූ අපි සහෝදර මන්ත්‍රීවරු අපි සියලු දෙනාම එකට එතෙන්දී අපිට පක්ෂයක් නැහැ පාටක් නැහැ අපිට අවශ්‍ය වුණේ ජනතාව වෙනුවෙන් ජනතාවගේ නාමයෙන් ඒ සේවය කරන්න ඒ සේවය කිරීම සඳහා කටයුතු කරන්න සූදානම් වුණා හැබැයි මේ සේම මේ සේවා සියල්ල සියද්ද කරද්දී අපිට බලන්න ඕනකම තියෙන්නේ නිවාස ප්‍රශ්නේ යටතල පාසුකම් සපයනවා වගේම අපිට තේ ආර්ථිකය ගැනත් බලන්න ඕනේ මේ තේ ආර්ථිකය සකසා ගත්තේ නැත්නම් අපි අපේ තේ පොල් රබර් ආර්ථිකය කියනවා වගේම වතු ශේෂ්ත්‍රයේ වැවිලි වලින් ආදායම් ලබනකොට ඒ ලබන වේලාවේදී තේ කර්මාන්තය ගැන කතා කරනකොට සිලොන් ටී කියන නාමය අද ලෝකයේ ප්‍රසිද්ධ වෙලා තියෙනවා ඒ தත්ත්වයේ යටතේ ක්‍රියාත්මක කරගෙන යනකොට මේ තේ වතු ටික අද බෞජාතික සමාගම් වෙනම එළවලු වගා කිරීම සඳහා ක්‍රියාත්මක කරගෙන යනවා හෝදා පාළුවේ වෙනවා නෙත්තිකානු ඇත්තේ නැහැ ඒ වගේම වැටි ටික ඇත්තේ නැහැ මේවා බදු දීමේදී ඔවුන් ලාභයක් ලබන්න සූදානම් වෙනකොට අද දෛනික වැටුපක් ලැබපු කම්කරුවා වෙන්ට දෛනික සේවයට වඩා ඔවුන්ට තේගස් 500ක් ලබා දෙනවා තේගස් 500 ලබා දීලා තේ දළු දෙන්න නිලලා ඒ සමාගමට දෙන්න අවස්ථාව සලසා දීලා තියෙනවා. ඔවුන්ගේ ආර්ථිකය වගේම ඔවුන් පවත්වාගෙන යාම සඳහා කටයුතු කරන විනා තේ ආර්ථිකය තේ ගහ රැකගන්න වැඩපිළිවෙල මන්දගාමී තත්ත්වයෙන් තමයි යන්නේ. මේ මන්දගාමී තත්ත්වයෙන් යන නිසාම අද ස්ථිරසාර වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරගන්න ඕනේ. මම දන්නවා දිගම්බරම් සහෝදර මන්ත්‍රීතුමා ඇමතුමා එතුමා විශාල උත්සාහයක් ගන්නවා ඒ වගේම මේ වෙලාවේදී අපි මතක් කරන්න ඕනේ සම්මිපූර්ති තොන්නමන් මැතිතුමා ඊළඟට ආර්මගන් තොන්නමන් මැතිතුමා ඒ වගේම චන්සේකරන් මැතිතුමා මේ සඳහා විශාල දායකත්වයක් ලබා දෙමින් නිවාස හදපු ආකාරය නිවාස හදන්න ගොනු කරපු ආකාරය පිළිබඳව මම විශේෂයෙන් මතක් කර යුතුමයි එසේ නොවෙන්නේ නම් අකටයුත්තක් අසාධාරණයක් ඔවුන්ට කරනවයි කියන එක තමයි මම විශේෂයෙන් සඳහන් කරන්නේ පාට පක්ෂ දේශපාලන වෙනම විදියකට කතා කරන්න ප්‍රදේශයේ ඉන්න මිනිසුන් හැටියට අපි අපේ මිනිසුන් ජීවත් වෙන්න ඕන ඔරේ මක්කල් ඔරේ නාඩු යන තේමාවත් එක්ක අපි යන්න අවශ්‍ය වෙනවා ඒ නිසා ඔවුන්ට රාජ්‍ය සේවයේ රැකියා ලබා දීම ආරම්භ කරා රාජ්‍ය සේවයේ රැකියා ලබා දීමෙන් ඔවුන් මෙරටේ පුරවැසියන් හැටියට ගමන යන්න අවශ්‍ය පසුබිම සකස් කරා ඒ නිසා දකුණු අප්‍රිකාවේ කළු ජාතීන් විඳින පීඩා විඳිනවායි කියලා කියන කතාව සමහරලාට උතුරු කරේ මන්ත්‍රීවරු මේවා විකුණන්න අලෙවි කරන්න සූදානම් වෙන්න පුළුවන් වෙයි. නමුත් අපි යම් යම් දේවල් කරන්න සූදානම් වෙනවා. මම දන්නවා මගේ මිත්‍ර මනෝ ගණේෂන් එමෙතුමා විශාල මහන්සියක් දරනවා මේ සංකලන එකතු කරමින් ඒ සඳහා වැඩපිළිවෙලක් සකස් කරන්න ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම මේ භාෂාව පිළිබඳව සිංහල දෙමළ භාෂාවන් දෙකම එකතු කරලා කතා කරලා යන්න පුළුවන් අවස්ථාව සලසා ගන්න. ඒ නිසා මම විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ එමෙතුමා මම මගේ කාලේදී මම ගත්ත ඒ පහසුකම් සලස්සන්නන් හැටියට 501ක් 501ක් ගත්තේ පහසුකම් සලස්සන්නක් හැටියට වතුකරේ ආදරණීය දරුවෙක් පොලිසියකට ගියාම පොලිසියේදී පැමිණිලක් සඳහන් කරන්න ගියාම භාෂාව දන්නේ නැහැ භාෂාව දන්නේ නැහැ අධ්‍යාපන කාර්යාලයට ගියාම ඒ ඔහුට භාෂාව දන්නේ නැහැ ඒ නිසා පහසුකම් සලස්සන්නන් හැටියට පත් කරේ ඒ ආයතන වලට ප්‍රාදේශීය සභාව වලට අපි ස්ථානගත කෙරුවා ඒ භාෂා පරිවර්තකය හැටියට ඒ භාෂා පරිවර්තක හැටියට පත් කෙරුවේ වතුකරේ ආදරණීය ජනතාව සිංහල භාෂාව තියෙන නිසා දැන් මේ කාරණේ හැම ආයතනයකම ඒ භාෂාව ක්‍රියාත්මක වෙමින් යන නිසා පහසුකම් තියෙනවා ඒ පහසුකම් සලස්සන්න ඕනේ මම 501ක් ඒ සඳහා බදවගෙන කටයුතු කරා ගුරුපත්තින් විතරක් 3145ක් ලබා දෙන්න පුළුවන්කම ලැබුණා මේන් අධ්‍යාපන ශාස්ත්‍රයේ ඉහළට ගේන් හැමදාම ගත්තොත් එහෙම වතුකරේ නුවරළි දිස්ත්‍රික්කයේ ගැන කතා කරනවා නම් නුවරළි දිස්ත්‍රික්කයේ වතුකරේ දරුවෙක් ගැන කතා කරන්න ගියාම අපි කොළඹට ඇවිල්ලා තමුන්නාසලගේ ප්‍රදේශයට ඇවිල්ලා ඉන්නකොට ලස්සන නුවරළියේ සුන්දර මල් නැද්ද කියලා අහනවා නැත්තම් තේ නැද්ද කියලා අහනවා ඊළඟට අහන්නේ වැඩට කවුරු හරි නැද්ද කියලා මෙන්න මේ සංකල්පය බිඳින්න තමයි නැති කරන්න තමයි අපි උත්සාහ ගත්තේ ඒ නිසා අද වෛද්‍ය පීඨයට ගිහිල්ලා වතුකම් කරුවේ ලයින් කාමරේ කියලා කතාවෙන් නැතුව නිවාසයක ඉන්න දරුවා වෛද්‍යවරයෙක් හැටියට සේවයට ලබලා ඒ රෝහල් වල ස්ථානගත වෙලා තියෙනවා ඒ වගේම ඉංජිනේරු පීටේ ඒ අවස්ථාව සලසාදීලා ක්‍රියාත්මක කරගෙන යනවා. මෙන්න මේ අවස්ථාවන් සලසා දෙනකොට ඔවුන්ගේ දෛනික වැටුප පිළිබඳව මම හිතනවා මේ අරගලයේදී සුරේෂ් වඩුවෙල් මන්ත්‍රීතුමා මේ දිගම්බර ඇමතිතුමත් අපි ඔක්කොම එකට කතා කරන්නේ ඔවුන්ගේ දෛනික වැටුප නිශ්චිත වශයෙන් ලබා දීම සඳහා වැඩපිළිවෙලක් සකස් කරගන්න ඕනේ කියන එක. මේ වැඩපිළිවෙල සකස් කිරීම සඳහා කටයුතු කරන්න ඔබට අපෙන් විය යුතු ඕනම උදව්වක් උපකාරයක් කරන්න නම් අපි නිරන්තරයෙන්ම සූදානම් වෙනවා. මේ කාලානුරූපව මේ ඉස්සරහට යනකොට අර කිව්වා වගේ ප්‍රාදේශීය සභාවේ ක්‍රියාත්මක කරන්න වැඩපිළිවෙලට විනාඩියක් දෙන්න ගරු මන්ත්‍රීතුමනි, මේ පිළිබඳව කතා කරද්දී මේ තත්ත්වය පිළිබඳව අපි අවබෝධ කරගෙන ප්‍රාදේශීය සභාවට පලාපාලන අමාත්‍යංශයට මුදල් ප්‍රතිපාදන ලබා දීම සඳහා අවශ්‍ය කටයුතු කරන්න කියන එක මම විශේෂයෙන් ඉල්ලා සිටිනවා. දිගම්බර අමාත්‍යතුමනි, මින්සාර වසදි, රෝටු වසදි, වේල වසදි, අද එල්ලන් කුඩුකවේනු කුඩුකහටි ඉන්දමාද්‍රි සෙන්ජා සෙන්ජිට පෝර්ණ නේරන් අන්ද යුත් ක්‍රවුඩ්ලේ එන්නම ප්‍රචන වරවේනුම් වර ඒලුම් අධිනාසන් සෙන්ජි පාරුග තමිල් කොංජ කොංජම් පෙළේරකි අධිනාත අය සේවයනු. එනිසා මම කියන්න කැමති, මම අවසාන වශයෙන් ඔබතුමාට කියන්නේ මේ නිවාස ඇදීමේ පිළිබඳ මගේ ස්තුතිය පුද කරන අතර මම විශේෂයෙන් සඳහන් කරන්න වෙන මොකක්වත් නෙවෙයි, තේ ආර්ථිකය රැක ගැනීම සඳහාත් නිස්තීත තර වැඩ පිළිවෙලක් ගන්න. මේ භාණ්ඩාගාරයට විශාල දායකත්වයක් ලබා දෙන්න තේ ආර්ථිකයෙන් මේ තේ ආර්ථිකයෙන් ලබා දෙනකොට ඒ සඳහා ගන්නා වූ තේ කර්මාන්තය රැක ගැනීම සඳහා අවශ්‍ය කටයුතු කරන්න අපි වැඩපිළිවෙලක් සකස් කරගත යුතුයි කියන එකත් විශේෂයෙන් සඳහන් කරන්න ඕන. වතු සමාගම් වලින් ගස් කපලා විකුණලා ඒ ඔවුන්ගේ පඩි ගෙවන්න අවශ්‍ය පසුබිම සකස් කරනවා නම් තේ ගස් ගලවලා ඒ එළවලු හදලා එළවලු වලින් පාංශු ඛාදනය විනාශ වෙනවා දකින්න තියෙනවා නම් ඒකටත් කෘෂිකර්ම අමාත්‍යංශයත් එක්ක බද්ධ වෙලා වැඩපිළිවෙලක් සකස් කරන්න කියන එකත් මම විශේෂයෙන් සඳහන් කරනවා. මොකද එහෙම නැතුනොත් එහෙම
අද කාලය අවසානයි
තප්පරයක් දෙන්නම අද කෘෂි රසායනික ද්‍රව්‍ය පාවිච්චි කරමින් ගියාම ඔවුන් පානීය ජලය, ජල උල්පත්, ජල මූල්‍ය ප්‍රදේශයන් සියල්ල අපිට අහිමි වෙලා තියෙන වෙලාවක රෝගකාරක තත්ත්වයන් මේ දරුවන්ට හැදෙන්න පුළුවන්. ඒ නිසා මේ පිළිබඳවත් වැඩපිළිවෙලක් සකස් කරන්න කියලා මම විශේෂයෙන් ඉල්ලීමක් කරනවා. මට අවස්ථාව සලසා දීම පිළිබඳ ඔබතුමාට ස්තුතියි.
සුදේ ගරු මන්තුමා, මීළඟට රවුෆ් හකීම් ගරු ඇමතුමා.
ගෞරව තලමේ තාංග උරුපෙන්ර අවර්களே, இன்று அமைச்சர் நண்பர் திகாம்பரம் அவர்களால் முன்மொழியப்படுகின்ற பெருந்தோட்ட பிராந்தியத்துக்கான புதிய கிராமங்கள் அதிகார அபிவிருத்தி சபை குறித்த சட்டமூலத்திலும் அதே நிலம் அந்த சட்டமூலத்திலே இருக்கிற விஷயங்களை நிறைவேற்றுவதிலே பிரதேச சபைகளினூடாக ஏற்படக்கூடிய தடைகளை நிவர்த்திப்பதற்காக கொண்டு வரப்படுகின்ற பிரதேச சபைகள் திருத்த சட்டமூலத்திற்கும் ஆக இன்று நடக்கிற இந்த விவாதத்திலே சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே பெருந்தோட்ட பகுதி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளிலும் அதே நேரம் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வசதிகளிலும் ஏற்படுகிற மிக மோசமான பாதிப்புகளை குறித்து கவனம் செலுத்துகிற போது அவற்றை இயலச் செய்வதிலே இருக்கின்ற தடைகளை நீக்குவதற்கு இவ்வாறான ஒரு அதிகார சபையின் அவசியம் மிக முக்கியமானது என்பதை அமைச்சர் அவர்கள் உணர்ந்து புரட்சிகரமான ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். அதன் மூலம் இந்த நாட்டிலே வருங்காலத்திலே இன்று தோட்டப்புற பகுதிகளிலே வாழுகின்ற இந்திய வம்சாவளி மக்கள் காலங்காலமாக அனுபவித்து வருகிற இன்னல்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக எடுக்கப்படுகிற இந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். உண்மையிலேயே 1948 முதலிலே எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த உடனேயே செய்த முக்கியமான கைங்கரியம் இந்திய வம்சாவளி மக்களுடைய குடியுரிமையை பதிக்கின்ற ஒரு விஷயமாக ஒரு மிக கரைபடிந்த ஒரு வரலாற்றை கொண்ட இந்த நாட்டிலே அவர்களுக்கு மீண்டும் அந்த குடியுரிமை முழுமையாக கிடைத்திருந்த போதிலும் கூட படிப்படியாக அவர்களுடைய வாழ்வியலிலே பாரிய மாற்றங்களை செய்வதில்லை. என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் சரியாக கீழ்மட்டத்துக்கு சென்றடையாத ஒரு நிலவரத்தை நாங்கள் பல இடங்களிலே பார்க்கிறோம். கல்வி சுகாதார ஏற்பாடுகளிலே அவர்களுடைய பின்னடைவுக்கு நாங்கள் மாற்று நடவடிக்கைகளை படிப்படியாக எடுத்து வந்தாலும் முழுமையாக அவர்களை முன்னேற்றி எடுப்பதிலே இருக்கிற பல தடைகளை அடிக்கடி மலையப்பகுதி தலைமைகள் சுட்டிக்காட்டி அவற்றுக்கான நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதிலே பல முயற்சிகளை செய்திருந்தாலும் குறிப்பாக உட்கட்டமைப்பு ஏற்பாடுகளை சரிவர மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலே பலவிதமான தடைகளை சந்திக்க வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இப்படியாக இந்த நாட்டின் பாராளுமன்றத்தின் நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக நேரடியாக நிதி ஒதுக்கீட்டை பெற்று தோட்டப்புறங்களிலே உட்கட்டமைப்பு ஏற்பாடுகளை எந்த தங்கு தடையும் இல்லாமல் செய்வதற்கான ஒரு ஆரம்ப முயற்சியாக இந்த அதிகார சபையின் உருவாக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். வெறுமனே மலையக தலைமைகள் இதற்கென்று உருவாக்கிய எந்த அமைப்புகளும் போதிய அளவு அதனுடைய இலக்குகளை அடையவில்லை என்கிற ஒரு துப்பாக்கி நிலையிலே தான் இந்த முயற்சியிலே அமைச்சரவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அமைச்சருடைய அந்த முயற்சியை பாராட்டுகின்ற அதே நேரம் என்னுடைய அமைச்சின் ஊடாக குறிப்பாக குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுகின்ற விவகாரத்திலும் நாங்கள் பாரிய யுக மாற்றம் உண்டை மலையக பிரதேசங்களிலே செய்து வருகிறோம். நுவரெலிய மாவட்டத்திலே இருக்கிற இவ்வாறான மலையக மக்கள் வாழுகிற கிராமங்களுக்கு குழாய் மூலம் குடிநீரை பெறுவதற்கான வசதிகளையும் அதே நேரம் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்வதன் மூலம் சரியான சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதற்கென்று நாங்கள் உலக வங்கியின் நிதி ஒதுக்கீடலோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கிற ஒரு செயல் திட்டம் பல நீர்வளங்கள் ஏற்பாடுகளை இந்த கிராமங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். இதை படிப்படியாக நிறைவேற்றுகிற போது எவ்வாறு மலையக பகுதிகளுக்கு வெளியிலே இருக்கிற நகர்ப்புற பிரதேசங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் கிடைக்கிறதோ அதே போல் மலையக பிரதேசங்களிலும் அமைக்கப்பட்டு வருகிற இந்த புதிய கிராமங்களுக்கு குடிநீரை சுத்தமான குடிநீரை கொண்டு செல்லுகிற முயற்சிக்கும் இதன் மூலமாக நிரந்தர தீர்வு கிட்ட வேண்டும் என்பதற்காக இந்த உலக வங்கி செயல் திட்டத்தில் நாங்கள் இவ்வாறான கிராமங்களை உள்ளடக்கி அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். அதே நேரம் இதற்கான ஒத்துழைப்பை தருகிற விவகாரத்திலே ஒரு சில அரச நிறுவனங்களின் உதவி எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. குறிப்பாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஊடாக தேவையான இடங்களில் அந்த நீர் மூலங்களை பெற்று இந்த குடிநீர் வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான உதவிகள் தேவைப்படுகின்றன. இன்று தோட்டப்புற பாடசாலைகளில் நிலவுகிற மிக மோசமான ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு எடுத்த நடவடிக்கையிலும் கூட பல இடங்களிலே பிரச்சனைகள் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படாத நிலவரங்களை நாங்கள் காண்கிறோம். அடிக்கடி பல இடங்களில் தோட்டப்புற பாடசாலைகள் மூடப்பட வேண்டிய துர்ப்பாக்க நிலைக்கு தள்ளப்படுகின்ற அளவிற்கு ஆசிரியர் பற்றாக்குறை என்கிற பிரச்சினை மிக பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிற ஒரு சூழலில் அதற்கென்று என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் முழுமையாக ஏனைய பிரதேசங்களில் இருக்கிற பாடசாலைகளுக்கு இருக்கிற குறைபாடுகளைப் போல அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற குறைபாடுகளும் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படாத விஷயங்களாக இருந்து வருகின்றன. அதேபோல் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு இந்த மாணவர்களை உள்வாங்குகிற விஷயத்திலும் வெட்டுப்புள்ளிகளை வேண்டுமென்றே குறைத்து அவர்களுக்கு உள்நுழைவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனால் வெட்டுப்புள்ளிகள் குறித்த விவகாரத்திலே பின்தங்கிய நிலையிலே வெறும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாத்திரம் இன்று நாங்கள் உருவாக்கியிருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டத்தின் மூலம் சற்று நன்மைகள் பின்தங்கிய தோட்டப்புற பாடசாலை மாணவர்களுக்கு கிடைத்தாலும் கூட இதைவிடவும் கூடுதலாக இருக்கின்ற ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களிலும் இந்த வெட்டுப்புள்ளி என்ற விவகாரத்திலே சில வித்தியாசமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் பின்தங்கிய தோட்டப்புற பாடசாலை இருக்கின்ற மாணவர்களுக்கு உள்நுழைவு சம்பந்தமான விஷயங்களில் இருக்கிற அந்த இயலாமை சரி செய்யப்பட வேண்டும். அதே போல் இந்த நாட்டின் எஸ்எல்ஓஎஸ் அதாவது வெளிநாட்டு சேவை விவகாரத்திலும் அவற்றிலும் இவர்கள் சரிவர உள்வாங்கப்பட வேண்டும். இந்த நாட்டின் நீதித்துறை போன்ற விஷயங்களிலும் சரியான அடிப்படையிலே அவர்களுக்கான இடங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி பல துறைகளிலும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிற மலையக மக்களுக்கான அந்த உரிய கோட்டா வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இதே போல் பின்தங்கிய ஏனைய பிரதேசங்களிலே இன்று இடம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள். இடம்பெயர்ந்த மக்களுக்கும் இதே விதமான பிரச்சனைகள் பல இடங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றன. இடம்பெயர்ந்த மக்களுக்கு மத்தியில் அது தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் சில உள்நுழைவு ஏற்பாடுகளிலே நுழைவு என்ற விஷயத்திலே இருக்கிற குறைபாடுகளை களைவதற்காக விசேட ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். இன்று இந்தியாவிலே இருக்கிற இடம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கைக்கு மீண்டு வருகிற போது அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை சரிவர அமைத்துக் கொள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கிறது. அதற்கிடையிலே என்றால் இன்று இந்தியாவிலே இருக்கிற மாணவர்கள் கூட அங்கு கல்வி கற்றவர்கள் இங்கு வந்து தொழில்களிலே ஈடுபடுவதற்கோ இங்கு வந்து தயக்கம் காட்டுகிற நிலவரம் காணப்படுவதற்கான காரணமும் இவ்வாறான பலவிதமான உயர்கல்வி ஏற்பாடுகளிலும் வேலைவாய்ப்புகளிலும் அவர்களுக்கு இருக்கிற அந்த நியாயமான இடங்களை பெற்றுக்கொள்வதில் இருக்கிற சிரமங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இது சாத்தியமில்லாத விஷயங்களாக மாறிக்கொண்டு வருகின்றன என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த சட்டமூலத்தின் மூலம் மலையக மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் அவர்களுடைய பிரதேசங்களிலே உட்கட்டுமான ஏற்பாடுகளில் இருக்கிற தடைகளும் விரைவாக நீங்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் மத்தியில் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.
சுதிகர் மாத்துமா மீலங்கட்ட கரு சார்ஸ் நிர்மலாதன் வினாடி அதற்காலே.
நன்றி தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இன்றைய இந்த சட்டமூலமானது பெருந்தோட்ட மக்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள சட்டமாக அமைகின்றது. இந்த பெருந்தோட்ட மக்கள் ஒரு அதிகார சபையின் ஊடாக இங்கிருக்கின்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய மனோன் இருக்கிறார், அமைச்சர் திகான் இருக்கிறார், மற்றும் நண்பர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அமைச்சு ரீதியாகவோ அல்லது வேறொரு அமைச்சு ரீதியாகவோ தங்களுடைய பிரதேசங்களுக்கு அபிவிருத்தியை கொண்டு போகின்ற போது அங்கு தனியார் கம்பெனிகளுடைய நிர்வாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு தங்களுடைய மக்களுக்கு நேரடியாக சேவை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்வதற்காக இந்த அதிகார சபையை அவர்கள் உருவாக்குவதற்கு அமைச்சர் திகாண்ணன் அவர்கள் இன்று இந்த பாராளுமன்றத்தில் சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கு முன்மொழிந்திருக்கிறார். உண்மையில் இதை வரவேற்கத்தக்க விடயம். அதேபோல் அந்த மலைய கிராமங்களில் இருக்கின்ற அபிவிருத்தியை செய்வதற்கு அந்தந்த பிரதேச சபைகள் மூலம் அபிவிருத்தி செய்வதற்கு சில காலங்களுக்கு முன்பு நண்பர் பாராளுமன்ற உறுப்பினர் திலராஜா அவர்கள் இந்த முன்மொழிவை முன்மொழிந்தார். இந்த கிராமங்களில் இருக்கின்ற அபிவிருத்தியை பிரதேச சபைகள் மூலம் முன்மொழிய வேண்டும் என்று. அந்த முன்மொழிவு இந்த இரண்டு விடயங்களும் இன்று மலையக மக்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல அபிவிருத்தியை நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ஒரு சட்டமூலங்களாக அமைகிறது. இந்த சட்டமூலத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கிறது. அவர்களுக்கு இது எப்போவோ செய்திருக்க வேண்டும், காலம் தாழ்த்தி தற்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முயற்சியால் இது தற்பொழுது நடைமுறைக்கு வருகிறது. இது மட்டும் அந்த மக்களுடைய இந்த விடயங்களோடு அவர்களுடைய சம்பளங்கள் அவர்களுடைய சம்பள விடயம் நீண்ட காலமாகவே ஒரு கேள்விக்குறியான விடயமாக பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் அதற்கு ஒரு முன்னேற்றகரமான விடயங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்னும் அமையவில்லை. நான் நினைக்கிறேன் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அடிப்படை சம்பளம் 500 ரூபாய் இருக்கின்ற இந்த அடிப்படை சம்பளத்தை ஆக குறைந்தது 800 ரூபாயாகவது அடிப்படை சம்பளத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய முயற்சி வெற்றியளிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காணி வீடுகள் இன்னும் தொடர்ச்சியாக அவர் அங்கிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு இந்த முன்மொழிவுகளை வழங்க வேண்டுமென்று நான் இந்த சபையில் கேட்டுக்கொள்கின்றேன். அங்கிருக்கின்ற மக்கள் கல்வியில் தங்களுடைய பயணத்தை முடித்தும் வேலைவாய்ப்பு அங்குள்ள மாணவர்கள் தங்களுடைய கல்வியை முடித்துவிட்டு அவர்கள் வேலைவாய்ப்பு என்ற விடயத்திற்கு அவர்கள் அரச நிறுவனங்களாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வேறு மாவட்டங்களில் வந்து பணிபுரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த அதிகார சபையின் ஊடாக கௌரவ அமைச்சர்கள் அந்த பிரதேசத்தில் அந்த கல்வி கற்ற இளைஞர் யுவதிகளுக்கு அந்த வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய திணைக்களங்களை உருவாக்கி அவர்கள் மூலம் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இந்த அதிகார சபை இயங்க வேண்டும். அதற்கு தற்பொழுது அமைச்சராக இருக்கின்றவர்கள் முழு முயற்சி எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய முயற்சியால் தான் இன்று இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கிறது. நான் நினைக்கின்றேன் இந்த பாராளுமன்றத்தில் அது எதிர்க்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுமே இந்த அதிகார சபையை எதிர்த்து பேசியதாக இல்லை. அவர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், இந்த பெருந்தோட்ட மக்களுக்குரிய அதிகார சபை, அதே போல தான் அங்கிருக்கின்ற கிராமங்களுடைய அபிவிருத்தி பிரதேச சபைகள் ஊடாக செய்ய வேண்டும் என்பதும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த சட்ட மூலத்தை இன்று நிறைவேற்றி மிக விரைவில் அதன் பலாபலன்களை அந்த பிரதேசத்து மக்கள் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கின்ற போதுதான் இன்றைய இந்த சட்ட மூலத்தின் பயன் அன்று அந்த மக்களுக்கு போச்சேரும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ அமைச்சர் ரவூப் ஹக்கீம் அவர்கள் கூறியிருந்தார், அந்த பெருந்தோட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், அதற்கு அமைக்கப்பட இருக்கின்ற அந்த கிராமங்களுக்கு புதிதாக நிலங்கள் வழங்கி வீடுகள் கட்டி அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கின்ற திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த புதிய கிராமங்களுக்கு தன்னுடைய அமைச்சினூடாக சுத்தமான குடிதண்ணீர் வழங்குவதாக கூறியிருந்தார். உண்மையில் அமைச்சருடைய கருத்தையும் நான் வரவேற்கின்றேன். அங்கிருக்கின்ற மக்கள் பல துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் தற்பொழுது அமைச்சர்களாக இருக்கின்ற மனோகண்ணன், திகாண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடைய முயற்சியால் தான் இந்த முயற்சி வருகிறது. இது ஏற்கனவே கடந்த காலத்தில் இது உண்மையில் இருந்த அரசாங்கங்கள் செய்த மிகப்பெரிய தவறு. இந்த விடயங்களை அவர்கள் ஏற்கனவே செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் இன்று அந்த பெருந்தோட்ட கிராமங்கள் ஒரு மற்ற மாவட்டங்கள் இருக்கின்ற கிராமங்கள் போல் அபிவிருத்தி அடைந்த நிலையில் இருந்திருக்கும். இருந்தாலும் இன்றைய முயற்சிக்கு நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த அவர்களுடைய சேவை, அமைச்சர்களுடைய சேவை அந்த பிரதேச மக்களுக்கு நல்ல பயனை அளிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
கரு வாசுதேவ நானக்கார மெத்துமா உத்தரவு வினாடி தொலாக்க காலையாக்தி
வினாடி தொலாக சபாபத் சபாபத்துமணி ஸ்துதி அப்பே கவிலிக்கரை ஜீவாத்தன அப்பே சகோதர ஜனதாவகே மே பசுகாமி ஜீவன மட்டமகன அப்பி மே கதாக்கரன் வெலாவ தியூனு கிரிமட்ட விவித பியவரையான் கனுலபு ஏ தொருத்துரு விஸ்தரமே இதிரிபாத்தன வெலாவ மே தத்துவட்ட ஹேத்துனு ஐதிஹாசிக அயுக்திய மதக்கிரிம யுத்துகமாக மே வெலாவே எக்தாசமசி ஹத்தலி சத்தே சந்திதீலா வெவிலிக்கரே மினிஸ்டரு தமன் கமதி விதியட்ட தமங்கே வமட்ட பர அபேட்சக்கையோ மந்திரி ஒருபாடு பத்கர ஐட்டு பசியமோ உன்கே சந்தாயித்தே நத்து கிரியமட்ட எக்தாசமசி ஹத்தலி சாட்டேக்கு நேப்பு புரவாசி பணத்துக்கிங் தமாய் மே வெவிலிக்கரே ஜனதாவுகே புரவாசி பாவியாத் நத்து வேலாகிங் சந்தாயித்தியாத் நத்து வேலாகி சந்தாயித்திய நத்துவீம சமக உன்கே பலையாத் நத்து வேலாகியா ஏ சமகம ஒவுன் டெக்தாசமசிய ஹட்ட அத்தர வேணக்காங் தந்த பாலையாக் நத்துவ இன்னவுனா ஏ முழு கால பரிச்சே தேம ஓவுன்ட ஏ இத்தியாசே பர கரே தியாகன யாண்டு உனா ஏக்கா எத்த கதா இது மம கெமத்தினே வச்சேனாக் எதா தேங் உவமனாக்கரான்னே மே தத்துவ தேரும் அரகன தேங் சினிமா சாஸ்திரிக்கு விசுமையும் பசெத் இந்து லங்காக்கு விசுமையும் பசெத் சம்பூர்ணேன்ம புரவசி பாவே பிரஸ்ன விஷ்ணகன தியனோ அப்படி சந்தாயித்திய பிரஸ்னாத் விஷ்ணகன தியனோ அப்படி என்னேசா தேங் சமானத்தே அம் தனகட வித்திபினோ தன்னத்தே ஜீவன மட்டமே சமானத்தை பிரிபந்து பிரஸ்னே இடம் பயிற்ச சத் தம் மிகட கொச்சர கலகின் தியனோ அது ஆண்டு திக துணக்கம பரிச்ச சத்தே கதாவ தியனோ මේ පයට සතිය භුක්තිය දෙනවනම් අයිතිය පිළිබඳ ප්‍රශ්නය අපට පස්සේ බලාගතයි. As you said, possession is 9/10 of the law. ඉතින් බුද්ධිය දුන්නොත් මේ වෙලාවේ අපිට ඒකම ඇති ගම්මානාද?
දැන් සභානායකතුමා
we are doing that right now. We are giving possession of your
මම මේ
මම we are giving that. We gave in Hantana.
We will see.
Gave in Kalayabokka.
No, we will be put to we will put you to test.
Yes.
At the end of your term,
yes.
Looking at how much of land you have alienated at the rate of 7 purchase, yes. Let us see the result, not the plan. You are in the planning stage.
No, no, planning ne bhai. මේ ගරු බන්තිතුමා
you have given in some areas.
මම පෞද්ගලිකව ගිහිල්ලා
කලාබෝක්කේ. ඒක වෙනම කතාවක්. I have no time. I have no time.
Yes.
I have no time. I have no time. That's my problem. I have no time to engage in this dialogue. ඉතින් මම මේ කියන්නේ good. Very good. Not only start, have it executed and uninterruptedly done. දැන් මම කියන්නේ ඇත්තටම මේ purchase හත භුක්තිය අපි දෙනවා නම් අයිතිය ඔප්පුව පස්සේ දෙන්න පුළුවන්. ධම්මානේ ඉබේම හැදේ. ධම්මානේ ඉබේම හැදේ. මම මේක කිව්වා. දැන් අපේ දිගම්බර මැමතුමා ඉන්නේ ඊට වඩා ලොකු අදහසක්. නෑ අපි ගෙවල්ම හදලා දෙන්න ඕන. හොඳයි අදහස. නමුත් ගෙවල්ම හදලා දෙනකොට ඒ වැඩේ ටිකක් දිග්ගැස් වෙනවා. ඔබතුමාට ගෙවල් හදන්න බාධාවක් නැහැනේ පර්චසත් දුන්නාට පස්සේ. ඒත් පර්චසත් දෙමු. බුද්ධිය දෙමු. එතකොට ගම්මාන හැදේ. මිනිස්සු පුළුවන් හැටියට පුළුවන් ගෙවල් හදාගන්නේ. ඒකයි මගේ අදහස. ඉතින් ඔබතුමා මේ කරගෙන යන උත්සාහයට අපි හුඟක්ම අපේ ප්‍රශංසාව අපි ලබා දෙනවා. නමුත් ඔබතුමා කිව්වා වගේ මේක අධිකාරියක් කිරීමෙන් මේ ප්‍රශ්නේ විසඳන්න බෑ. ඔබතුමා අධිකාරියක් මේ දානවා. පැවිලි කරේ ජනයාගේ ගම්මාන ඇතිකිරීමේ අධිකාරිය. පළාත් සභාවෙත් තියෙනවා ඇමති ධූරයක් මේ පැවිලි කරේ ජනයා ගැන බලාගත්. ඔබතුමා ඉන්නවා මෙහි අපේ මධ්‍යම ආණ්ඩුවේ ඇමතිවරයා හැටියට පැවිලි කරේ ගැන බලාගන්න. දැන් අපට වමනා කරන්නේ මුදල්, භෞතික සම්පත්, මානව සම්පත්. ඒව තමයි ඔබතුමා කිව්වෙත් මදි කියලා. අන්න මානව සම්පත් භෞතික සම්පත් තියෙනවා නම් අධිකාරිය නැතුවත් යන්න පුළුවන්. නමුත් අධිකාරිය තියෙන එක හොඳයි. විශේෂ වාහනයක් මේ වැඩේට. නමුත් මුදල් සම්පත් භෞතික සම්පත් මානව සම්පත් නැතුව අධිකාරිය නිකන් රෝද නැති වාහනයක් වගේ. රෝද නැති වාහනයක් වගේ. ඒ නිසා ඔබතුමාම කිව්ව වචනයයි මම මේ ප්‍රතිරාපේ කරන්නේ. ඒකට බලන්න ඕන ආයවැය දිහා. ආයවැයෙන් ඔබතුමාට කොච්චර මුදල් වෙන් වෙනවද මේ අමාත්‍යංශයේ මේ කටයුත්ත කරන්න. කවුද ඉන්න ලොකුම බාධාව මේකට? කවුද තමුන්නාංශිකේ පරම හතුරා මේක? මේ වතු කොම්පැනිකාරය. මේ වතු කොම්පැනිකාරය තමයි තමුන්නාංශිකේ පරම හතුරා මේක. ඇයි මේ මිනිස්සුන්ගෙන් තමයි ඩම් ගැනීමට බාධාව? ඉතින් ඒකයි මම කිව්වේ. අපි අරේ බෙදාගෙන යනවා මේ බෙදාගෙන යනවා කිව්වට අපි දන්නවා මේ බෙදාගෙන යෑමේදී මතුවෙන බාධාව. අපි මොකද කරන්නේ? මොකද ඒකට උත්තරේ? දැන් අපි ඉරමක ඉඩම් ඕනේ කියනවා පර්චසත් ගන්නේ යම් ජනවාස කීපයකට. අපි අඳුන ගන්නවා ඉඩම්. නමුත් ඉඩම කොහොමද ලබා ගන්න? වතු අයිති කොම්පැනි කියනවා බෑ කියලා. එතකොට අපි මොකද කරන්නේ? මේවා ආණ්ඩුවට අයිති ඉඩම්. මේවායේ පරම අයිතිය. ඇබ්සලියුට් ඕනර්ෂිප් ඉස් විත් ද ගවර්න්මන්ට්. මේ ආණ්ඩුවටයි මේ ඔක්කොම ඉඩම් වල අයිතිය. ඉතින් මට තේරෙන්නේ ආණ්ඩුවටයි තීඩම් මායිමත් ආණ්ඩුව අත්පත් කරගන්න ඕන මොකටද කියලා. ඒ නීතිය නම් මට තේරෙන්නේ නැහැ. ඒක කොම්පැනිකාරයන්ගේ උවමනාවට අපේ ආණ්ඩුවේ නීති උපදේශකයෝ දී තිබෙන වැරදි උපදේශයක්. ඇත්තටම ආණ්ඩුව තීරණය කරොත් අපේ මේ ඉඩම් බදු දීලා තියෙනවා. ඒ බද්දෙන් මේ ප්‍රමාණය අපි අඩු කරනවා. මේ ඉඩම් ප්‍රමාණය අපි ආණ්ඩුවේ මෙන්න මේ වැඩේට ගන්නවයි කියලා ආණ්ඩුවට සම්පූර්ණ අයිතිය තියෙනවා එසේ කරන්න. ඒ නිසා මේ වතු කොම්පැනිකාරියොත් එක වැඳ වැඳ ඒගොල්ලන්ගෙන් අවසර ඉල්ල ඉල්ල මේ ඉඩම් ලබා ගැනීමට යන ගමන දුර වැඩි. එහෙම ගියොත් තමුන්නාසයට කවදාවත් ওই ගමන ඉවර කරන්න පුළුවන් වෙන්නේ නැහැ. ඒකයි මං කියන්නේ මුළු රට පුරාම පර්චසතේ ඉඩම් ලබා ගැනීමට ඒ ඉන්න පෞල් සංඛ්‍යාව 90 ආණ්ඩුව ඒවා තමන්ගේ ඉඩම් හැටියට අයිති කරගෙන අත්පත් කරගෙන ඒවා බෙදා දීමට කටයුතු කළොත් මේ වැඩේ වහම කෙරේ. එතකොට මුළු වැවිලි කරේම විශාල විප්ලවයක් වේ. එයින් පසුව ගෙවල් හැදීමට ඔබතුමාට පුළුවන් නම් බොහොම හොඳයි. හද හදා යන්න. එතකොට තමුන්නාසයට ගෙවල් හදන්න වෙන්නේ ඇතිවෙච්ච ගම්මානවල. ඇතිවෙච්ච ගම්මානවල. අන්තිමට එක වචනයක් අපි ආරක්ෂාවෙන්. ඉන්දියාවෙන් අපි මේක ඉගෙන ගන්න ඕනේ. ඒ තමයි මේ ඉඩමයි විකුණන්න දෙන්න බෑ. මේ ඉඩම් එක එක්කෙනාට විකුණන්න දෙන්න බෑ. මේ ඉඩම් නුන්නට ඒ ඉඩම්වල අයිතිය තියෙනවා. අයිතියක් දෙනවා. නමුත් ඉදි විකුණන්න වනං ඒවා විකුණන්න ඕන ආණ්ඩුව විසින් ඇතිකරන ඉඩම් භාරයකට. එහෙම ඉන්දියාව කරන්නේ. ඉඩම් භාරයක් තියෙනවා. එතකොට එයාට විකුණන්න ඕන හය උගස්තියන්න ඕනේ එන්න. ඉඩම් භාරයට දෙන්න. ඒ ඉඩම් භාරය එතකොට ඒක ඊළඟට ඒ අයගේම පරම්පරාවයට ඕන නම් ඒක ආපහු ඒ අයට ඒ මුදල ගෙවුවහම ආපහු ලබා දෙන්න. මෙන්න මෙවැනි ක්‍රමයකට නොගලොත් මේ ඉඩම් අන්තිමට සල්ලිකාරීන් අතට යාවි. තමුන්නාසේ පජ්ජ සත බෙදාගෙන යාවි. බුද්ධිය වේවා. ඊළඟට අවුරුද්දයකින් බලනකොට ප්‍රදේශයේ ඉන්න සල්ලිකාරයෝ ඔක්කොම මේ ඉඩම් ටික ඒගොල්ලන්ගේ අතට අරන් තියේවි. අරගෙනලා මේවා එකට එක එකතු කළා ලොකු ඉඩම් හැටියට ඒගොල්ල භුක්ති විඳීවි. මේක වළක්වන්න ක්‍රමයක් ඔබතුමා දැමිය යුතුයි. එහෙම නැත්නම් මේ මුළු ව්‍යායාමය අර්ථ විරහිතයි. ඊළඟට මම එනවා ප්‍රාදේශ සභාවට. ප්‍රාදේශ සභාවට ඵලයක් තිබුණේ නැහැ තමයි වතුවල වැඩ කරන්නේ. නමුත් අපි වතුවල වැඩ කළා. වතුවල තියෙන පාරවල් හැදුවා. නීතියක් තිබුණේ නැහැ තමයි. නමුත් ක්‍රියාත්මකව අපි ඒ නීතියේ අයිතිය ගත්තා. හොඳයි, මේ ගෙනපු එක හොඳයි. දැන් ඒ වතුවල තියෙන පාරවල් පහසුකම් ඒවා ප්‍රාදේශ සභාවට පවර ගන්නත් යන්නේ. පවර ගැනීමේ ඉඩත් මේ අනුව තියෙනවා. හොඳයි, මම බොහොම සන්තෝෂයි. මේ පාලකයන්ගේ අවසරේ ගැනීම කියන එක අයින් කළා. පාලකයන්ට දැනුම් දීලා අපි වත්තේ තියෙන මහජනයාගේ උවමනාවේ වැඩේ අපි කරනවා. අන්නේ බලය ප්‍රාදේශ සභාවට දීලා තියෙනවා. නමුත් කෝ සල්ලි ප්‍රාදේශීය සභාවට දඩ මුදල් වලින් මුද්දර ගාස්තු වලින් එන මුදල් පළාත් සභාවෙන් ලැබීමත් ප්‍රමාදයි. දැන් පළාත් සභා තුනක් නැහැ. දැන් මේවායේ පාලනය තියෙන නිලධාරීන් හතේ. ඉතින් මේ නිලධාරීන්ගේ මේ කටයුත්ත කරෙන්නේ ඉතාමන්ද ගාමීව. තමුන්නාසයලා ඔක්කොම එකතු වෙලා පළාත් සභා ඡන්ද කල් දැම්මා. ඒ අපරාධය නිසා අද පළාත් සභාවල බලයක් නැහැ. පළාත් සභාවල බලයක් නැති නිසා අද මේ ප්‍රාදේශ සභාවට ලබා දෙන්නට ඕන සම්පත් පළාත් සභාවලින් ලැබෙන්නේ නැහැ. ඒ නිසා අපි මතක තියාගන්න අපි කරන පව්වල විපාක පසුව පළ දෙනකොට තමන්ටත් එක්කයි ඒවා පළ දෙන්නේ. ඊළඟට මේ ප්‍රාදේශ සභාවල සම්බන්ධීකරණ කමිටුවට යෑමේ අයිති. සම්බන්ධීකරණ කමිටුවට එන්න පුළුවන් සභාපතිලට උපසභාපතිලට විතරයි කියලා යම් ප්‍රදේශවල නීතියක් දාලා තියෙනවා. අපේ ප්‍රදේශයේ නම් ඒ නීතිය නැහැ. මම කියනවා ඒ වගේ නීති දැමීමට ආවොත් ඒ නීති අපි කඩාගෙන යන්න ඕන. අපේ මන්ත්‍රීවරු මොන පක්ෂයට අයිති වුණත්
ධර්මන්තුමා ඔබතුමා කාලය
ඉවර කරන්න. අවසාන වශයෙන් මම කියන්නේ මේ ප්‍රාදේශ සභාවට අයිති වැඩ ගම්පෙරළිය හරහා ප්‍රාදේශීය සභාවෙන් බැහැර කළා කරන්න හදන්න එපා. ප්‍රාදේශීය සභාවට අයිති විෂයන් ප්‍රාදේශීය සභාව මගින් අර ආණ්ඩුවෙන් ලබා දෙන මුදල් අරගෙන එක්කො පළාත් සභාවෙන් නිලධාරීන් හරහා මුදල් අරගෙන යම් යම් වැඩවලට යොදවන්න හැදුවොත් මේ පළාත් පාලන මන්ත්‍රීවරු අධිකරණයට ගිහිල්ලා තමන්ගේ අයිතිය ආරක්ෂා කරගන්න ලෑස්ති බව කියමින් මානියන් වෙයි. ස්තුතියි.
ස්තුතියි මන්ත්‍රීතුමා. මීළඟට ජේසී අලවතුල ගරු ඇමතුමා. ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් තියෙනවා.
මුලාසනරෝඩ ගරු මන්ත්‍රීතුමනි, මා ඉතාම සතුටු වෙනවා අද දින 87 අංක 15 දරන පාදී සභා සංශෝධන පනතේ සංශෝධනයේ මේක ඉතාමත් වැදගත් සංශෝධනයක්. මට ඉස්සලා කතා කරපු අපි වාසුදේව මන්ත්‍රීතුමා කිව්වා මේක තිබ්බත් නැතත් අපි වැඩ කරා කියලා. මේකට මුදල් කොහෙද කියලා ඇහුවා. නමුත් මම පැහැදිලිව කියන්න ඕනේ මේ සංශෝධනය අපි ඉතාමත් අගේ කොට සලකනවා. මොකද මේකෙන් නීතියමේ වශයෙන් ප්‍රාදේශීය සභාවට වතුවල ජීවත් වෙන ජනතාවට ඒ සේවාව ඉටු කිරීමේ නෛතික බලය ලැබෙනවා. මේක අපි දැක්කා සමහර ප්‍රාදේශීය සභාවල මෙවැනි කටයුතු වතු ආශ්‍රිතව ඉටු කරාම ඒ පාර්ශව විසුරුවන තැනට නීතිය ක්‍රියාත්මක වුණා. ඒ නිසා අද මේක ඉතාමත් වැදගත් සංශෝධනයක්. ඒ වගේම මම මතක් කරන්න ඕනි වතු ශේෂ්‍යය ගැන කතා කරනකොට වැවිලි ශේෂ්‍යයේ දීර්ඝ කාලයක් තේ රබර් පොල් වැවිලි ශේෂ්‍යය තුළ අපේ රටේ මේ මෑතක් වෙනතුරුම තේ රබර් පොල් අපිට ප්‍රධාන අපනයන භෝග හැටියට අපේ රටේ ප්‍රධාන ආදායම් මාර්ග හැටියට අපිට ලබා දුන්නු. මේ සඳහා අවුරුදු 150කට වැඩි කාලයක් මේ වතු ශේෂ්‍යයේ ජනතාව විශාල සේවාවක් අපේ රටට ඉටු කළා තියෙනවා. ඒ නිසා එහෙම සේවාවක් ඉටු කරපු ජනතාවට ඇත්තටම අපි එක අතකින් කනගාටු වෙනවා. ප්‍රාදේශීය සභාව පළාත් පාලන ආයතනයේ වැඩ කටයුතු ඒ ජනතාව වෙනුවෙන් ඉෂ්ට කරන්න මෙවැනි බාධාවක් එදිලා තිබීම, මෙවැනි කාරණාවක් අද දිනේ විශේෂයෙන් මේ සභාවේ මම හිතන්නේ කතා කරපු සියලුම දෙනා සෑම පක්ෂික මන්ත්‍රීතුමලා මේකට එකඟයි. ඉතින් මේ ජනතාව වෙනුවෙන් අපි මේ පළාත් පාලන ආයතන සඳහා තිබුණු මේ බාධාව ඉවත් කරනවා විතරක් නෙමෙයි, අපි යහපාලන රජයේ ඇත්තම අද අධීර ගණනාවක් ඉස්සරහට ගිහිල්ලා තියෙනවා. අපි මේක තවත් ඉස්සරහට යන්න ඕන. අපි දිගම්බර මැමෙතුමා නව ගම්මාන ඇතිකරන අමාත්‍යාංශය යටතේ, කඳුරට නව ගම්මාන අමාත්‍යාංශය යටතේ එතුමා වතු කර ජනතාවට මේ පර්චස් හතක් ලබා දෙනවා විතරක් නෙමෙයි නිවාස හදලා දෙන ව්‍යාපෘතිය වැඩපිළිවෙල ආරම්භ කරලා තියෙනවා. සෑම දිස්ත්‍රික් එකම වතු තියෙන පළාත්වල එතුමා දැන් මේ වැඩසටහන ආරම්භ කරලා තියෙනවා. මේක තවත් කඩිනම් කරන්න ඕන. ඒ වගේම වතුකරේ ජනතාවට මේ අය විශාල සේවාවක් රට වෙනුවෙන් ඉෂ්ට කරලා තියෙන ජනතාවක්. ඒ නිසා ඒ ජනතාව වෙනුවෙන් අපි අර පර්චස් හත ලබා දෙන වැඩපිළිවෙල කඩිනමින් ඉටු කරලා විශේෂයෙන් මේ යහපාලන රජය අපි මේ රජයේ වැඩපිළිවෙලට අපි එක පැත්තකින් ස්තුතිවන්ත වෙන්න ඕනි. මේ සම්බන්ධයෙන් විශේෂ අවධානය යොමු කරලා වෙනම අමාත්‍යාංශයක් ඇති කරලා විශේෂයෙන් වතු ආශ්‍රිතව එහෙම නැත්නම් ඒ වතු ජනතාව නියෝජනය කරමින් ඒ උපන් පුජ්‍යලේක අමාත්‍යවරයා හැටියට පත් කරලා මේ කාර්යය ඉටු කරන්න බාර දීලා තියෙනවා. ඒ පිළිබඳව අපි එක පැත්තකින් සතුටු වෙනවා. ඒ වගේම පහුගිය කාල සීමාව තුළ මෙවැනි කාරණා සම්බන්ධයෙන් පහුගිය රජය දීර්ඝ කාලයක් මේ රට පාලනය කරා. නමුත් වතුකරයේ සම්බන්ධයෙන් අවධානය මේ අද අපි දක්වන තත්ත්වය උදා කරන්නේ නැතුව මේ ප්‍රශ්න ගණනාවක් ඉස්සරහට ඇදී ඇදී යන්න පවත්වීම පිළිබඳව අපේ කනගාටුවත් ප්‍රකාශ කරමින් විශේෂයෙන් මේ ජනතාව ප්‍රාදේශීය සභා මේ අද අපි සංශෝධනය කරන සංශෝධනය තුළින් ගොඩක් මන්ත්‍රීතුමාලා කිව්වා, විපක්ෂයේ මන්ත්‍රීතුමාලා කිව්වා කොහොම ප්‍රාදේශීය සභාවට සල්ලි කියලා. ඇත්ත වශයෙන්ම මේ සංශෝධනය අපි ක්‍රියාත්මක කරගත්තට පස්සේ මේ නීතිය අපි හදාගත්තට පස්සේ අපිට සල්ලි හොයා ගැනීමේ හැකියාව තියෙනවා. විශේෂයෙන් ප්‍රාදේශීය සභා විශාල ප්‍රමාණයකට අද හොඳ ආදායම් තියෙනවා. ඒ නිසා ඒ අයට මේ බාධා ඉවත් කරාම වත්තේ තියෙන පාර, වත්තේ තියෙන ජල ව්‍යාපෘතිය මේ සියල්ලම ක්‍රියාත්මක කරගැනීමේ හැකියාව තියෙනවා. ඉතින් ඒ නිසා මේක ඉතාමත් වැදගත් සංශෝධනයක් පනතක්. ඉතින් ඒ පිළිබඳව අපේ සතුට ප්‍රකාශ කරමින් ඒ වගේම අපේ රජය ආරම්භ කළ දින වතු ආශ්‍රිතව විනාඩියක් ද වතු ආශ්‍රිතව නිවාස වැඩපිළිවෙලට මම මුලින් මතක් කරා වගේම ප්‍රජා සත ලබා දෙන වැඩසටහන කඩිනම් කරන්න. ඒ අවශ්‍ය වැඩ පිළිවෙලට අපි විශේෂයෙන්ම අපේ සම්පූර්ණ සහයෝගය අපි ලබා දෙනවා කියලා මතක් කරමින් මට වෙලා ලබා දීම පිළිබඳව ඉසුතුන්තමින් මගේ වචන ස්වල්පේ අවසන් කරනවා.
ස්තුතියි ගරුමන්තුමා. මීළඟට හොන්බල් ඩග්ලස් දේවානන්ද. You have 8 minutes.
நன்றி. சபையலுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பகால பகுதியில் தமிழகத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு இலங்கையில் மலை சார்ந்த பகுதிகளில் குடியமர்த்தப்பட்ட மது மலையக மக்கள் அரசியல் ரீதியில் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாக இன்றும் பல்வேறு சவால்களுக்கு முகங்கொடுத்தவர்களாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த மக்கள் அடைக்கலம் நாடி இங்கு வந்தவர்கள் அல்ல. இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற அக்காலகட்டத்திலிருந்து இன்று வரையில் இந்த நாட்டிற்கு அந்நிய செலவாணியில் பாதியதொரு பங்களிப்பினை வழங்கி வருகின்ற பெருந்தோட்ட பயிற்சிகளில் ஈடுபடுத்துவதற்கென்றே அழைத்து வரப்பட்டவர்கள். இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த மக்களுக்கு உரிய நன்றி கடனை அம்மக்களுக்கான நிம்மதியான இந்த நாட்டின் ஏனைய மக்களுக்கு சமாந்திரமான அனைத்து உரிமைகளையும் வழங்குவதானால் மட்டுமே சாத்தியமாக கூடிய நன்றி கடனை செலுத்த வேண்டியது இந்த நாட்டின் பொறுப்பாகும் கடமையாகும். இதில் மறுபேச்சுக்கு இடமில்லை என்பதை இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். 1931 ஆண்டின் டனமோ இராணக்குழுவின் சிபாரிசுகளுக்கு அமைவாக இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்த நிலையில் இம்மக்களுக்கு இலங்கை பிரஜைகளாக இந்த மக்களும் இலங்கை பிரஜைகளாகவே கருதப்பட்டிருந்தனர். எனினும் தொழில் ரீதியாக இம்மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டே வந்திருந்தனர். பின்னர் 1944 சோல்பரி விசாரணை குழு பரிந்துரைத்திருந்த சீர்திருத்தங்கள் இம்மக்களை புறக்கணித்ததன் காரணமாக 1949 தேர்தல் சட்டம் மூலம் அமுலுக்கு கொண்டு வரப்பட்டு இம்மக்களது வாக்குரிமை பறிக்கப்பட்டது. 1949 ஆண்டிலிருந்து இதுவரையில் இம்மக்கள் சார்ந்து 6 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டன. இவ்வாறு நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எதுவுமே அம்மக்களுக்கு எவ்விதமான நிறைவினையும் தராத சட்டங்களாகவே இருக்கின்றன. அன்று மக்களது வாக்குரிமை பறிக்கப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் அச்சட்டத்திற்கு சார்பாக கை உயர்த்தி வடக்கு மாகாண தமிழ் மக்களை பெருணத்துவப்படுத்திய அரசியல்வாதிகளின் ஈன செயல்களும் இந்த பாவக்காரியத்தின் பின்னணியில் இருந்ததையிட்டு வடக்கு மாகாண மக்களின் பிரதிநிதியாக இருக்கின்றனான் வெக்கப்பட வேண்டியுள்ளது. அதே அரசியல்வாதிகளின் குடும்ப வாரிசுகள்தான் இன்று தமது சுயலாப அரசியலுக்காக போலி தமிழ் தேசியத்தை தீவிரமாக உச்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். மலையக மக்களுக்கு வாக்குரிமை இருப்பின் இந்த நாட்டில் தமிழ் பேசுகின்ற மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவங்கள் அதிகமாகின்ற நிலையில் அவர்களுக்கான உரிமைகள் தொடர்பில் கோரிக்கைகள் எழும். அவற்றை வழங்க வேண்டி வரும் என்றெல்லாம் சிந்தித்தே அன்று இந்த மக்களின் வாக்குரிமையானது பறிக்கப்பட்டது. இதற்கு சார்பாக வடக்கின் அரசியல்வாதிகள் அன்று தங்களது சுயலாப வசதிகளுக்காக சோரம் போனதுடன் மலையக மக்களது வரலாற்றில் துரோகிகளாகவே இன்றும் கணிக்கப்பட்டு வருகின்றனர். இதை அறிந்தும் அந்த அரசியல்வாதிகளின் குடும்ப வாரிசுகள் போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருந்தது இருப்பதுதான் விந்தையாக இருக்கின்றது. அந்த வகையில் தேசிய நீரோட்டத்தின் கரைகளில் கூட அம்மக்களை கண்டு கொள்ள செய்யாத செயல்பாடுகளே இந்த நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளன. அதற்கு இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் துணை போயிருக்கின்றனர். அரச வேலை வாய்ப்புகளில் புறக்கணிப்பு, காணி உரிமைகளில் புறக்கணிப்பு, வீட்டு உரிமைகளில் புறக்கணிப்பு, சுகாதார கல்வி வசதிகளில் புறக்கணிப்பு, கடிதம் வந்து சேருவதற்கு கூட ஒரு முகவரியற்ற மக்களாகவே இந்த மக்கள் இந்த நவீன யுகத்திலும் வாழ்ந்து வருகின்றார்கள். 1975 ஆண்டில் கொண்டு வரப்பட்ட காணி சீர்திருத்த சட்டமானது அந்நியர் மற்றும் இந்நாட்டவர் வசம் இருந்து அனைத்து தோட்டங்களையும் தேசியமயமாக்குவதற்கு உறுதுணையாக இருந்தது. அதுவரை கால தனியார் நிர்வாகத்தின் மீது மிகுதியான வறுப்பினை அடைந்திருந்த மக்கள் இதனை வரவேற்றனர் என்றே கூற வேண்டும். இதன் மூலமாகவேனும் தங்களுக்கு ஒரு முகவரி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அம்மக்களிடத்தே இருந்தது. ஆனாலும் இந்த நம்பிக்கையிலும் மண்ணை அள்ளி போடுகின்ற ஏற்பாடுகளே பின்னர் படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டன. பெருந்தோட்டத்துறை சார்ந்திருந்த காணிகள், அச்சமூகம் சார்ந்திராத மக்களும் அரச நிர்வாக கட்டுமானங்களுக்கும் என பகிரப்படல் ஆரம்பமானது. அந்த வகையில் பார்க்க போனால் 1956 ஆரம்பிக்கப்பட்டு வந்திருந்த பெருந்தோட்டத்துறை சார்ந்த காணிகளை துண்டாடும் செயல்பாடுகளுக்கு இந்த தேசியமயமாக்கல் ஏற்பாடுகள் பெரிதும் துணை போயிருந்தன என்றே கூற வேண்டும். அந்த வகையில் 50 ஏக்கர் காணிகளுக்கு மேலதிகமாக காணிகளை வைத்திருந்தோரிடம் இருந்து மேலதிக காணிகளை சுவீகரிக்கப்பட்டதன் காரணமாக சிறு தைலைத் தோட்ட உரிமையாளர்களின் தோற்றம் இடம்பெற ஆரம்பித்தது. சுமார் 63% காணிகளை கொண்டிருந்த அரச தரப்பு அதற்கென 4 அரச நிறுவனங்களை உருவாக்கியது. 1976 அரச பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை உருவாக்கம் பெற்றது. மேற்படி நிறுவனங்களிடையே ஏற்பட்டிருந்த நிர்வாகம் குளறுபடி காரணமாக அரச பெருந்தோட்ட கூட்டு ஸ்தாபனம் என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டது. பின்னர் 1992 தேயில ரப்பர் பெருந்தோட்ட காணிகள் தனியாருக்கு குத்தகை அடிப்படையில் வழங்குகின்ற செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் அனைத்து பங்குகளும் 10 தனியார் நிறுவனங்களால் வாங்கப்பட்டு 23 பிராந்திய நிர்வாகங்களின் பொறுப்பில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. தனியாருக்கு பெருந்தோட்டத்துறை காணிகளை குத்தகைக்கு தனியாருக்கு பெருந்தோட்டத்துறை காணிகளை குத்தகைக்கு விடுகின்ற போது காணி உரிமத்தில் பெரும்பளவிலான பங்கு அரசு சார்ந்திருக்கும் என கூறப்பட்டிருந்த பொழுதும் காணி உரிமங்களில் தனியார் நிறுவனங்கள் 30% அரசு 6% கொண்டிருக்கின்ற நிலையில் ஏனி அனைத்து சிறுதோட்ட உரிமையாளர்கள் வசம் இருப்பதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுபக்கம் பார்க்கின்ற பொழுது 1976 பெருந்தோட்டத்துறை சார்ந்ததாக ஒதுக்கப்பட்டிருந்த 75,000 ஹெக்டேர் நிலத்தில் 213,920 ஹெக்டேர் நிலத்தில் தேயிலை பயிரிடப்பட்டிருந்த நிலையில் இன்று அதில் சுமார் 32,000 ஹெக்டேர் காணி எவ்விதமான பயன்பாடுகளுமின்றி காடு மண்டி கிடப்பதாகவும் தெரிய வருகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் எமது மக்களது பிரச்சனைகளை தீரா பிரச்சனைகளாக்கி நீடித்து வைத்திருப்பதிலேயே தங்களது அரசியல் தங்கியிருப்பதாக எண்ணுகின்ற சுயலாப தமிழ் அரசியல்வாதிகளைப் போல் இந்த மலையக மக்களையும் அவர்களது பிரச்சனைகளை தீர்க்காமல் வைத்திருப்பதிலேயே தங்களுக்குள்ளான லாபங்கள் தங்கியிருப்பதாக தற்போதைய பெருந்தோட்டத்துறை நிர்வாகங்கள் எண்ணி செயல்பட்டு வருகின்றனவென்றே கூற வேண்டும். இந்த கம்பெனிகள் பெருந்தோட்டத்துறையினை பொறுப்பேற்றதன் பின்னர் இம்மக்களுக்கென வழங்கப்பட்டு வந்திருந்த வாழ்க்கை செலவு கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டதுடன் நலன்புரி தேவைகளுக்கென வழங்கப்பட்டு வந்திருந்த செலவு தொகையும் 25% குறைக்கப்பட்டதாகவும் அபிவிருத்திகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. இன்று மக்களின் பூதாகர பிரச்சனையாக உருவெடுத்துள்ள ஊதிய பிரச்சனையானது ஊதிய அதிகரிப்புக்கு வழிவிடாத வகையில் கூட்டு ஒப்பந்தம் என்ற போர்வையில் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. அண்மையில் கண்டி சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மலையக தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னும் தலைப்பிலான கருத்தரங்கில் தற்போதைய வாழ்க்கை செலவு மிருத விடயங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மலையக தொழிலான மக்களின் நாளாந்த ஊதியம் 1108 ரூபாவாக இருத்தல் வேண்டும் என பல்கலைக்கழக ஆய்வு மட்டம் தகவல்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் இந்த மலையக தொழிலாளர்கள் இந்த ஊதிய மட்டத்தினை எட்டுவார்களா என்பது சந்தேகத்திற்குரிய விடயமாகவே தொடர்கின்றது. 1000 ரூபா வரையிலான ஊதிய உயர்வு கோரிய இம்மக்கள் போராட்டங்களை நடத்தியிருந்தனர். இந்த மக்களுக்கு இந்த மக்களை பிணத்தப்படுத்துகின்ற நன்றி
சுதே.